அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. December 20, 2009. இன்று திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. இன்று நாம் கொண்டாடும் புனிதர் புனித பீட்டர் ஜூலியன். இவர் 1811 பிப்ரவரி 2 பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். நற்கருணைநாதர் மீது அதிக பக்தி கொண்டவர். திருப்பேழைக்கு மிக அருகில் செல்ல விரும்புவார். தேவதாய்க்கு இவர் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். அவரின் உதவியால் குருவானார். இவர் நாமம் கொண்ட அனைவருக்கும் எமது திருவிழா நல்வாழ்த்துக்கள்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் மீகா ஆகமத்திலிருந்து வாசகம். 5:1-4. அரண் சூழ் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டுள்ளது. இஸ்ராயேலின் ஆளுநன் கோவால் கன்னத்தில் அடி பெறுவான். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ராயேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழி மரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ராயேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 80.
கடவுளே கடவுளே, எம்மை நீ குமாறு, உமது முகவொழியை காட்டியருளும் காட்டியருளும். கடவுளே கடவுளே, எம்மை நீ குமாறு, உமது முகவொழி ஆற்றலை கிளர்ந்தெழச்சி எம்மை நீத்த எழுந்துவாரும், எம்மை நீத்த எழுந்துவாரும். கடவுளே கடவுளே, எம்மை நீக்குமாறு, உமது முகவொழியை காட்டியருளும் காட்டியருளும். கொடி மீது பரிவு காட்டும் உமது கிளையை காத்தருளும், உமது கிளையை காத்தருளும். கடவுளே கடவுளே, எம்மை மீட்குமாறு, உமது முகவொழியை காட்டியருளும் காட்டியருளும்.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 5-10 முடிய. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னதை நிலைக்கச் செய்ய முன்னதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒருமுறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறுமென்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, உலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். அப்படி வாழ்த்தப்படுகின்ற போது அங்கு வாழ்வு பிறக்கின்றது. காரணம், வாழ்த்துகின்ற போது அங்கு இன்சொல் பிறக்கிறது. இன்சொல் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் புலவர்கள் மன்னர்களை வாழ்த்தி பாடினார்கள், பரிசை பெற்றார்கள். இன்று மக்கள் தன் அன்பர்களை, உறவினர்களை அவர்களின் பிறந்த நாள், பெயர் கொண்ட நாள், திருமண நாள், திருவிழா நாட்களில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். அங்கு மகிழ்ச்சி பிறக்கின்றது. இது வாழ்த்தின் காலம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பிறரோடு வாழ்த்தி பகிர்ந்து கொள்கின்ற காலம். விவிலியத்திலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே பலர் பலரை வாழ்த்துகின்றனர். அப்படி வாழ்த்துகின்ற போது அங்கு வாழ்வும் மகிழ்ச்சியும் பிறப்பதை பார்க்கின்றோம். கப்ரியல் தூதர் மரியாவை வாழ்த்துகின்ற போது அங்கு மீட்பு பிறக்கின்றது. மரியா எலிசபெத்தை வாழ்த்துகின்ற போது அங்கு எலிசபெத்து வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்கிறது. அதே வேளையில் இன்னொன்றையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். என்று பிறரை வாழ்த்த ஆரம்பிக்கின்றோமோ அன்று நாமும் வாழ்த்து பெறுகின்றோம். அப்படி இருவரும் வாழ்த்துகின்ற போது அங்கு உறவு மலர்கின்றது, வாழ்வு பிறக்கின்றது, மகிழ்ச்சி உண்டாகிறது. இதுதான் இன்றைய நற்செய்தியின் மையமாக இருக்கிறது. அன்னை மரியாள் தான் இறைவனின் தாயாக வாழ்த்து பெற்றவளாக இருக்கின்றாள். ஆனால் இந்த மகிழ்ச்சியை விட முதிர்ந்த வயதில் 6 மாதத்தில் இருக்கின்ற எலிசபெத்தின் மகிழ்ச்சி அவளுக்கு பெரிதாக தெரிகின்றது. எனவே தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதை விட எலிசபெத்தின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அன்னை மரியாள் ஓடுகின்றாள். தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணம் எலிசபெத்தை மரியாள் வாழ்த்துகின்றாள். இங்கு வாழ்த்து மட்டும் அல்ல, மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. துன்பத்தை பகிர்கின்ற போது பாதியாக குறைகின்றது, இன்பத்தை பகிர்கின்ற போது இரட்டிப்பாகின்றது என்று அறிஞர் கூறுவதில் எவ்வளவோ உண்மை உள்ளது. அது மரியாள் எலிசபெத் சந்திப்பில் நிகழ்கிறது. உலகில் மனிதர்கள் 2 வகைகளில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார்கள். ஒன்று, ஒரு சிலர் எங்கெல்லாம் செல்லுகின்றார்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார்கள். இரண்டாவது, வேறு சிலர் எப்போதெல்லாம் செல்லுகின்றார்களோ அப்போதெல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார்கள். இங்கு மரியாளுக்கு இவை பொருந்தும். மரியாள் எலிசபெத்தின் வீட்டிற்கு சென்றால் மகிழ்ச்சி பிறந்தது. அதுவும் அவளின் பேறுகாலத்தின் போது சென்றாள். மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது. நாமும் எங்கெங்கு மக்கள் தேவையில், துன்பத்தில், நோயில் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஓடிச் சென்று வாழ்த்துவோம், மகிழ்ச்சியை உண்டாக்குவோம். அதே வேளையில் துன்பத்தில் மட்டுமல்ல, பிறர் மகிழ்ச்சியில் இருக்கும்போதும் அவர்களை சென்று வாழ்த்துவோம், அவர்களின் மகிழ்வில் கலந்து கொள்வோம். மேலும் அடுத்தவரை வாழ்த்துகின்ற போது உறவுகள் அங்கு மலர்கின்றன. அது மரியாள் எலிசபெத்தின் சந்திப்பில் நிகழ்கின்றது. முறிந்து போன உறவுகள் கூட அங்கு மீண்டும் இணைகின்றன. திருமண வீட்டிற்கோ, பிறந்தநாள் வைபவத்திற்கோ, திருநாள் பண்டிகைக்கோ செல்லுகின்ற போது ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்றோம். அங்கு உறவுகள் ஆழம் பெறுகிறது. இது எல்லா மதங்களிலும் வழிபாடுகளிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யூத சமயத்தில் முதன் முறையாகவோ அல்லது இன்னொரு யூதரை சந்திக்கின்ற போதோ தோளோடு தோள் அணைத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். இஸ்லாம் சமயத்திலும் இதையே பார்க்கின்றோம். நமது கிறிஸ்தவ சமயத்திலும் திருவழிபாட்டில் அமைதியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கின்றது. அது வெறும் அமைதியை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, ஒருவரின் மகிழ்ச்சியையும் உறவையும் சேர்த்து வாழ்த்தி பகிர்ந்து கொள்வது. எனவே நாமும் அடுத்தவரை வாழ்த்த கற்றுக்கொள்வோம். அதன் வழி அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம். இந்த வாழ்த்து வெறும் அலங்கார அட்டைகளில் மட்டும் நின்றுவிடக்கூடாது, செயலிலும் வெளிப்பட வேண்டும். ஒரு முறை அந்தோனி என்பவர் பங்கு தந்தையிடம் சென்று தனது மகனை பற்றி முறையிட்டார். என்னுடைய மகன் தினமும் வேலை செய்யாமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான். சாப்பிட மட்டும் தவறாமல் வந்துவிடுகின்றான். அவனை எவ்வளவு திட்டியும் அவன் திருந்தாமல் இருக்கிறான் ஃபாதர் என்றார். பங்கு தந்தை, இனி கவலைப்படாதீர்கள், நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். தினமும் உங்களுடைய பையன் காலையில் வெளியே செல்லும்போது அவனிடம், மகனே, பத்திரமாக சென்று விட்டு வா, உடம்பை கெடுத்து கொள்ளாதே என்று சொல்லுங்கள். மீண்டும் அவன் மாலையில் வீடு திரும்பும்போது, எப்படிப்பா இருக்கிறாய் என்று கேளுங்கள். அவன் எதையாவது செய்தால் அவனிடம், இதை நன்றாக செய்திருக்கிறாய் என்று பாராட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். தந்தையும் அடுத்த நாளிலிருந்து பங்கு தந்தை சொன்னது போல செய்ய ஆரம்பித்தார். அதுவரை தந்தையின் கோப வார்த்தைகளையும் திட்டுக்களையுமே கேட்டு வந்த மகனுக்கு தந்தையின் கனிவான வார்த்தைகளும் பாராட்டுகளும் அவனின் உள்ளத்தில் சிறிய மகிழ்ச்சியை உண்டாக்கின. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். வீட்டில் கலகலப்பாக இருந்தான். இந்த அந்தோனி ஒரு மாதம் கழித்து பங்கு தந்தையிடம் சென்று, எப்படி ஃபாதர், இப்படி என் மகன் மாறினான் என்று கேட்டார். அதற்கு பங்கு தந்தை, நீங்கள் முன்பு வரை அவனிடம் உள்ள நல்ல குணத்தை புரிந்து பாராட்டாமல் அவனிடம் உள்ள தீய குணங்களையே பெரிதுபடுத்தி எரிந்து விழுந்து திட்டிக் கொண்டிருந்தீர்கள். இது அவனுக்கு எரிச்சலையும் எதிர்த்து செய்யக்கூடிய மனநிலையையும் உருவாக்கியிருந்தது. இப்போது நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டியதால் அவன் தன்னையே புரிந்து கொண்டு திருத்தி கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். இதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம் என்றார். நாமும் இந்த மகிழ்ச்சியின் ரகசியத்தை புரிந்து கொண்டு அடுத்தவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நாமும் வாழ்த்தவும் பாராட்டவும் பெறுவோம். வாழ்த்தினால் வாழ்வு பிறக்கும், உறவு மலரும், மகிழ்ச்சி உண்டாகும். நாமும் அடுத்தவரை வாழ்த்துவோமா?
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. குறிப்பாக இலங்கையில் அநீதி செயல்களால் அவதிப்படும் எங்கள் தமிழின மக்களை கண்ணோக்கி பாரும். உங்கள் மேலே நாவியை பொழிந்து உங்களை வெற்றி பெற செய்வேன் என்று இசையா இறைவாக்கினர் வழியாக முடிந்த எங்கள் தெய்வமே, இலங்கையில் மற்றும் மற்ற இடங்களில் அகதிகளாக சென்றுள்ள எங்கள் அன்புக்குரிய தமிழின மக்களின் வாழ்வு மீண்டும் செழிப்பாக மாறச் செய்யும். அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவார்களாக. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் அவர்கள் மேலிறங்கட்டும். இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம் இறைவா. எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உம்மை வேண்டுகிறோம். ஆமென்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.